புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் புதுக்கோட்டை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள், உலக இரத்த அழுத்த காரணம், அறிகுறி மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவர் கே சரவணன். சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் உதவி பேராசிரியராக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்து கொண்டு வருகிறேன். இன்று உலக உயர் இரத்த அழுத்த தினம் ஒவ்வொரு வருடம் மே 17ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதை பற்றிய தகவல்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
பொதுவாக மரம் செடி கொடிகள் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையான ஒரு விஷயம் தண்ணீர். அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அதுபோல் ஒரு மனிதனுடைய உடலில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து ரத்தம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வகையில் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் நமக்கு வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சார். இந்த உலக உயர் இரத்த அழுத்த தினமான இன்னைக்கு இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே. இது எதனால் இதை அனுசரிக்கப்படுகிறது, இதோட அடிப்படையான விஷயங்களை பற்றி சொல்லலாமே.
ஒவ்வொரு வருடமும் மே 17ஆம் தேதி நம்முடைய உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது ஒவ்வொரு சுகாதார தினத்தை ஒட்டியும் ஒரு நாளை அனுசரித்து கொண்டு வருகின்றனர். இன்றைக்கி மே 17ஆம் தேதி எதுக்காக அப்படி வச்சுருக்காங்கன்னா வந்து உயர் இரத்த அழுத்தம், அதனால் வந்து மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த பாதிப்பிலிருந்து எப்படி சரி செய்து கொள்வது, அந்த பாதிப்பு இரத்த அழுத்த நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை கொண்டு சேர்க்கும் வகையில்தான் இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தினத்துக்கும் ஒரு கருத்துருன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கான கருத்துரு என்ன கேட்டிங்கன்னா, மெஷர் பிளட் ப்ரெஷர் அண்ட் லிவ் லாங் லைஃப் அண்ட் கண்ட்ரோல் யுவர் பிளட் ப்ரெஷர். அதாவது இதனுடைய தமிழாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் ஆரம்பத்திலேயே அதை முறையாக பரிசோதனை செய்து கொள்ளுதல் வேண்டும். பரிசோதித்து விட்டு மருத்துவரிடம் சென்று தேவையான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். அதற்கு பிறகு சிகிச்சை முறைகள் எடுத்துக்கொண்டால் நலமுடன் நீண்ட ஆயுளோடு வாழலாம் என்பதே இதனுடைய கருத்துரு ஆகும்.
சார், இப்போ அந்த உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன சார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
அதாவது இரத்த அழுத்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இரத்த குழாய்களில் வந்து அழுத்தம் இருந்தால் தான் அது வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள எல்லா பாகங்களுக்கும் உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கும் ரத்தம் வந்து செல்லும். ரத்தம் செல்லும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து தேவையான ஆக்சிஜனையும் கூட எடுத்துகிட்டு போவோம். அதனால் வந்து ஒரு போதிய அளவு அழுத்தம் வந்து இருக்கணும். பொதுவாக வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 120 கீழே 80 சொல்லுவாங்க. 120 என்பது வந்து மேலே உள்ள அளவு. மேலே உள்ள அளவுன்னா வந்து அதை வந்து சிஸ்டோல்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே 120/18 எழுதுறோம்ல, 80 என்பது வந்து டயாஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து குறைஞ்சபட்சம், அதாவது வந்து மேலே இருக்கிறது சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் வந்து 110-130 வரைக்கும் இருக்கலாம். அதே போல் வந்து கீழே இருக்கிற டயாஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் வந்து 70-90 வரைக்கும் இருக்கலாம். நார்மலாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா வந்து ரத்தம் உடம்பு முழுதும் பாயும். பாஞ்சிட்டு அந்தந்த உறுப்புகள் அதற்கு தகுந்த வேலைகளை செய்து கொண்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரத்த அழுத்தம் அதிகமாச்சுன்னா, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதிகமாச்சுன்னா, ஒரு மேலே இருக்கிற அளவு வந்து 140 மேலே போயிடுச்சு, கீழே இருக்கிற வேண்டிய அளவு வந்து 90 மேலே போயிடுச்சுன்னா வந்து ரத்த ஓட்டத்தில் வந்து ஒரு ப்ரெஷர் அழுத்தம் அதிகமாக இருக்கும். அழுத்தம் அதிகமாக இருந்தால் மூளைக்கு போக வேண்டிய ரத்தமாக இருக்கட்டும், இல்லை வந்து சிறுநீரகத்துக்கு போக வேண்டிய ரத்தமாக இருக்கட்டும், மற்ற உறுப்புகளுக்கு போக வேண்டிய ரத்தமாக இருக்கட்டும், அதில் வந்து சரியாக முறையாக போய் சேராத ஆக்சிஜன் ஓட்டமும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த பகுதியில் வந்து அந்த உறுப்புகளுடைய செயல்திறன் குறைய வாய்ப்பு உள்ளது. இதை தான் உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
சார், இப்போது இந்த இரத்த அழுத்தம் அப்படிங்கிற வகையில் அதோட அளவுகளை சொன்னீங்க. இப்போ உயர் இரத்த அழுத்தம் அப்படிங்கிற வகையில் வந்து அதோட அறிகுறிகள் என்ன சார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
இதை வந்து ஐஸ்பர்க் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த இரத்த அழுத்த நோய் என்பது வந்து எல்லாருக்குமே வந்து உரிய அறிகுறிகளை ஏற்படுத்தாது. அதாவது வந்து ஒரு சில பேருக்கு தான் வந்து அந்த அறிகுறிகள் தெரியும். நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். அதனால தான் அதுக்கு வந்து ஐஸ்பெர்க், அதாவது ஐஸ்பெர்க் என்னும்போது தண்ணீர்ல வந்து ஒரு பனிக்கட்டியை மிதக்க வைக்கும் பொழுது அந்த மேலே உள்ள அந்த முனை மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். கீழே வந்து அடிப்பாகம், கீழே வந்து தண்ணிக்கு அடியில் வந்து நிறைய பெரிய துண்டு இருக்கும், அந்த துண்டு வந்து நம்மளுக்கு தெரியாது மிதக்கும் பொழுது. ஸோ வெளியில் தெரிய பாகத்தில் வச்சுட்டு இவ்வளோதான் ஐஸ் கட்டி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட முடியாது. அந்த மாதிரி வந்து சமுதாயத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து இரத்த அழுத்த நோய் இருக்கலாம், ஆனால் அதுக்குரிய அறிகுறிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து வெளியில் தெரியாது. சரி, என்னென்ன அறிகுறிகள்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். அதாவது வந்து முதல்ல வந்து உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். உடல் சோர்வுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால வந்து எந்த பணிகளையும் சரியாக செய்ய முடியாது, ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்த வேலையும் சிறிய வேலைகளையும் செய்ய முடியாது, அதில் ஆர்வம் குறைந்து விடும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தலைவலி, சில பேருக்கு வந்து அதிகமான தலைவலி வரும். சில பேருக்கு வந்து கண் பார்வை குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பேருக்கு வந்து முதுகு வலி வரும், காரணமே இல்லாமல் வேலை அதிகமாக செஞ்சிருக்க மாட்டாங்க, பயணங்கள் அதிகமாக போயிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அந்த முதுகு வலி வர்றதுக்கான காரணம் வந்து இரத்த அழுத்தத்துக்கான அறிகுறி தான். அதே போல் கை கால் குடைச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தூக்கமின்மையும் இதுக்கான ஒரு அறிகுறி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இரத்த அழுத்த நோயோ இல்லது வந்து இரத்தத்தில் சர்க்கரையினுடைய சர்க்கரை வியாதியோ இருக்கும், அதனால் வந்து அவங்களுக்கு தூக்கம் வராது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்னியில் வந்து நான் சொன்ன ஏற்கனவே கிட்னிலேயும் பாதிப்பு இருந்ததுன்னா, ரத்த அழுத்தத்துக்கான பாதிப்பு இருந்ததுன்னா கிட்னி செயல்படும் தன்மை குறையும், அதனால் வந்து ரீனல் ஃபெயிலியர் வந்து சிறுநீர் வருவது தடைப்படும். அதே போல் கண்ணில் வந்து பாதிப்பு ஏற்பட்டதுன்னா கண் பார்வை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மூளையில் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அதனால் வந்து பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பக்கவாதம் வந்துருச்சுன்னா ஒரு பக்கம் வந்து கையோ காலோ செயலிழந்து போயிடும். பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருதயம், இருதயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொல்கிறோம் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தார், ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாருன்னு சொல்கிறோம். இந்த மாரடைப்பு நோய் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு மிக மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன்.
சார், இப்போ இந்த உயர் இரத்த அழுத்தங்கிற வகையில் அதை வந்து வருவதற்கான காரணங்கள் என்னென்ன இருக்குது, அதை பற்றி சொல்லலாமே.
இந்த உயர் இரத்த அழுத்தம் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவ நூல்களில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று வந்து மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று வந்து நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற முடிந்த காரணிகள், மாற்ற முடியாத காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. அப்படி என்ன மாற்ற முடிந்த காரணிகள் என்ன, மாற்ற முடியாத காரணிகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்ற முடியாத காரணிகள் நம்மளுடைய வயசை மாற்ற முடியாது, வயது அதிகமானால் இரத்த அழுத்த நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்மளுடைய பாலினத்தை ஆணோ பெண்ணோ அந்த மாதிரி தன்மையை மாற்றிக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி வந்து ஏற்கனவே அவர்களுடைய குடும்பத்தில் இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் இருந்தால் இவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வரக்கூடிய பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து மரபு வழி காரணங்களையும் நம்மளால் மாற்ற முடியாது. அதுக்கு பிறகு வந்து சில நாடுகளில் வந்து உணவு பழக்க வழக்க முறையினால் வந்து அந்த பாதிப்பு இருக்கும், அதையும் வந்து மாற்றிக்கொள்ள முடியாது. இப்போது மாற்றக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தினந்தோறும் வந்து நம்ம உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு நம்ம பொழுது வந்து உணவு அதிகமாக சாப்பிட்றவங்க அந்த குறைச்சி சாப்பிட்லாம், இந்த உப்பு தன்மை அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை குறைச்சி எடுத்துக்கிட்டால் இந்த பிளட் ப்ரெஷர் வராது. அந்த மாதிரி கீரை காய்கறிலாம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் நல்லது, மாமிச உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இதுதான் உணவு பழக்க வழக்க முறைகள்னால வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தீய பழக்க வழக்கங்கள், அதனால தான் அவன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். நம்ம நினச்சிட்ருக்கோம் மது குடிக்கிறது அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணுறதுனால தான் தீய பழக்கம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இது ரெண்டுமே வந்து இரத்த அழுத்தத்துக்கு வந்து மிக மிக முக்கியமான காரணம். இருந்தாலும் அதையும் தாண்டி நாம் சில விஷயங்களுக்காக கவலைப்படுவோம் இல்லையா. கவலையை வந்து இந்த இரத்த அழுத்தத்தை வர வச்சிடும், இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு மேலும் அதிகம் பண்ணிடும். அதனால் கவலை இருக்கக்கூடாது. அதே போல் வந்து வெறுப்பு, ஏன் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து நோய் வந்து வந்து நம்மளுடைய பழக்க வழக்கத்தினால மட்டும் வருதுன்னு இல்லை, நம்மளுடைய நடைமுறையில் உள்ள குணங்களாலும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. அதே போல் வெறுப்பு, நிறைய பேர் வந்து நம்மளுக்கு பார்த்தாவே பிடிக்காது, அவங்கள பார்த்தாவே என்னவோ நம்ம திரும்பிட்டு போயிடுவோம், வெறுப்புணர்ச்சியில் வந்து அவங்க எப்படா இங்கேருந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பொறாமை, பொறாமை எண்ணத்தினால வந்து நம்ம செயல்கள்லாம் வந்து தீய செயல்களை செய்ய ஆரம்பிப்போம். செய்கிறதுனால நம்ம மனசுக்கு வந்து எங்கே எந்த இடத்துல மாட்டிப்போம் அப்படின்னு தெரியாமல் வந்து நம்ம மனசு வந்து அலைநீளம்லாம் அதிகமாகி 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 டென்ஷன் ஆகிடும். இது வந்து பெரிய மன அழுத்தத்திற்கு ஒரு காரணமாக அமைஞ்சுவிடும். அதனால் இந்த தீய பழக்க வழக்கங்கள் நான் சொன்னப்பெல்லாம் மது, அதுக்கப்புறம் வந்து புகைப்பிடித்தல், அதுக்கப்புறம் இந்த குணங்களையும் நம்ம சரி பண்ணிக்கணும். பொறாமல் இருக்கக்கூடாது, அதிகமாக கோபமும் படக்கூடாது, அதிகமாக வந்து மன அழுத்தமும் கொள்ளக்கூடாது. கொள்ளாமல் இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த நோயிலிருந்து தவிர்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து உடற்பயிற்சி மிக 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 முக்கியம். இந்த உடற்பயிற்சி குறைவாக உள்ளவர்களுக்கு இரத்த அழுத்த நோய் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மாற்றக்கூடிய காரணிகள். இப்போ வந்து உடற்பயிற்சியே செய்யாதவர் வந்து உடற்பயிற்சி செய்ய வைக்கலாம். உணவு முறையில் மாற்றம் இல்லாதவங்களுக்கு உணவு முறையில் மாற்றம் வர வைக்கலாம். இப்போ குணங்களில் மாற்றம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரியே நம்ம மனசில் வச்சுருந்தா நம்மளுக்கு வந்து இரத்த கொதிப்பு அதிகமாகும்னு சொல்லிட்டு அந்த இதுவெல்லாம் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய நேரம் தூங்காமல் பணிபுரிபவர்கள் அந்த நேரத்தில் தூங்கி விடுதல் வேண்டும். அதாவது வந்து 6 மணி நேரம் உறக்கம்னா ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது அப்படின்னா வந்து 6 மணி நேரம் உறக்கம் நிச்சயமாக எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் தேவை. அதனால் வந்து அந்த உறக்கத்தை வந்து நம்ம பசிக்கு எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி உறக்கத்தையும் எந்த ஒரு நாளும் விடக்கூடாது. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து வேலை செய்கிறேன்ற பேரில் வந்து நம்ம வந்து உறக்கத்தை வந்து இழந்துட்டோம். அதே மாதிரி வந்து நம்ம கையில் உள்ள ஒரு பெரிய கருவி செல்ஃபோன் அப்படின்ற கருவியினால் வந்து நம்மளுடைய நேரங்கள் விரயமாகி நமக்கு தூங்குவதற்கு உறங்குவதற்கு சரிய குறிப்பிட்ட நேரம் போதாமையாக இருக்கிறது. அதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்கிறது.
சார், இப்போது உயர் இரத்த அழுத்தம் வந்துருச்சு அப்படிங்கிற வகையில் இதற்கான பரிசோதனை முறைகள் என்னென்ன இருக்குது, அதே போல் இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
இதுக்கான பரிசோதனை முறைகள் இன்றைய நவீன விஞ்ஞான முறையில் வந்து நிறைய பரிசோதனை வசதிகள்லாம் வந்துருச்சுங்க. அதாவது இருந்தாலும் வந்து எளிய நடைமுறையில் வந்து நம்மளோட வந்து மருத்துவமனைக்கு போகிறோம். போகும்பொழுது மருத்துவர் வந்து உட்கார வச்சு வந்து அந்த பிபி மிஷினில் இருக்கிற அந்த கஃபை கட்டி நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் பார்த்துருவாங்க. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்க்கறது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு முறை பார்த்துட்டு இவருடைய இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரத்த அழுத்தம் இருக்குன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அவரை திரும்ப உட்கார வச்சு, ஏன்னா அவர் டென்ஷனில் கூட வந்திருக்கலாம், அதனால் கூட ரத்த அழுத்தம் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து 2-3 முறை 3 நிமிடங்கள் விட்டு விட்டு பரிசோதனை பண்ணணும். 3 நிமிடங்கள் விட்டு 3 முறை பண்ணிட்டால் கூட அந்த இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ரத்த அழுத்த நோய் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதை தவிர வந்து இசிஜி இருக்குது, செஸ்ட் எக்ஸ்ரே இருக்குது, எக்கோ கார்டியோகிராஃபி இருக்குது, ஆஞ்சியோகிராம் இருக்குது. அந்த மாதிரியான வந்து நவீன விஞ்ஞான முறையில் சில கருவிகளை கொண்டு வந்து நம்ம வந்து இரத்த அழுத்தமும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நாம் கண்டறிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இருதயத்தில் ஏற்படும் கோளாறுகளை பார்ப்பதற்காக. இப்போ வந்து மூளையில் ஏற்படும் கோளாறுகளை இரத்த அழுத்தத்தினால கோளாறு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சிடி ஸ்கேன் பிரெயின் சொல்லிட்டு மூளையில் வந்து அந்த பரிசோதனை பண்ணுவாங்க. அதே போல் வந்து இந்த இரத்த அழுத்தத்தினால வந்து அவங்களுக்கு வந்து பக்கவாதம் ஏற்பட்டால் கூட அந்த சிடி ஸ்கேன் பிரெயின் வந்து பண்ணால் எந்த இடத்துல அந்த இந்த ரத்த ஓட்டத்தில் தடை இருக்குது, அடைப்பு இருக்குன்றதை பார்க்குறதுக்கு உதவும். அந்த மாதிரி கிட்னியில் வந்து பாதிப்பு இருந்ததுன்னா வந்து அதுக்கு வந்து ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கலாம். ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது கிட்னியில் வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கண்ணில் வந்து பாதிப்பு வந்ததுன்னா அதை வந்து ஆப்தால்மாஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு என்ற கண்ணை பரிசோதனை பண்ணக்கூடிய கருவியினால் வந்து நம்ம வந்து அதை பரிசோதனை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய பரிசோதனை வசதிகள் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து வந்துருச்சு. அதனால் வந்து முறையாக ஆரம்பத்திலேயே சிகிச்சை எடுக்கிறது நல்லது. சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து இதற்கான சிகிச்சை முறைகள் நிறையவே வந்துருச்சு. அதாவது வந்து உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க பயப்படவே வேணாம். ஏன்னா வந்து அந்த பாதிப்புகளை வந்து நம்ம தினந்தோறுமே குறைச்சிட்டு வந்தால் நிச்சயமாக வந்து எதிர்காலத்தில் வந்து எந்த வித பாதிப்புகள் அதிகமாகி இந்த கிட்னி தொந்தரவோ இல்லை வந்து மூளை தொந்தரவோ இல்லை வந்து இருதய மாரடைப்போ வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைஞ்சிரும். அதே போல் வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லேயும் மாற்றம் கொண்டு வந்துட்டோம்னா இந்த இரத்த அழுத்தம் குறைஞ்சிரும். இரத்த அழுத்தத்துக்கு வந்து குறிப்பிட்ட மாத்திரை மருந்துகள்லாம் இருக்குது. அதன் மூலமாக வந்து நம்ம சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் சென்றால் வந்து உங்களுக்கு தகுந்த இரத்த கொதிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் மாத்திரை மருந்தெல்லாம் தருவார். உங்களை வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து செக்அப் பண்ண சொல்கிறாருன்னா நீங்கள் போயிட்டு செக்அப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற இரத்த அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காரு இல்லையா, மாத்திரையுடைய அளவை குறைக்கிறதோ கூட்டுறதோ அவர் செய்வார். ஸோ அதனால் வந்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை பரிசோதனைக்காக வந்து போயிடணும். ஸோ அந்த மாதிரி சிகிச்சை முறைகள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்றீர்களானால் பின்னால் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் நீங்கள் தவிர.
சார், இப்போது கூடிய மட்டும் அந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிற வகையில் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும் முறைகள் அப்படின்னா என்னென்ன இருக்குது சார், அதை சொல்லலாமே.
நம்முடைய பழமொழி ஒன்று இருக்குது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் செல்வம் இருந்தாலும் நம்ம உடலும் மனதும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருந்தால்தான் நாம் இந்த உலகில் சந்தோஷமாக வாழ முடியும். இது உண்மையான ஒரு கருத்து. அந்த மாதிரி வந்து நோய் வராமல் தடுக்கணும்னா இன்னொரு திருக்குறளும் எனக்கு இந்த நேரத்தில் நினைவுக்கு வருது. நோயெல்லாம் நோய் செய்வார் மேலாவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வான்புகழ் வள்ளுவருடைய திருக்குறள் இருக்குது. நோய் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நோயை விரும்பி தேடி போபவர்களுக்கு தான் நோய் வரும். ஏன்னா வந்து நோயை தேடி போயிட்டு தான் நம்ம நோயை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நோய் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தடுப்பு முறைகள் இருக்கோ அதை ஆரம்பத்திலேயே பண்ணிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் வந்து நம்மளுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரத்த அழுத்த நோய் இது வந்து ஒரு தொற்றா வியாதியில் ஒன்று. ரத்த அழுத்த நோயும் சரி, சர்க்கரை வியாதியும் தொற்றா வியாதின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு தொற்றாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரத்த அழுத்த நோய் வந்து உடனே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனேலாம் வராது. பின்ன எப்படிங்க டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆரம்பமாவது 15 வயதிலிருந்து ஆரம்பமாகுது. அதாவது வெளியில் தெரியாது, 15 வயதிலிருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து 40 வயசோ 35 வயசுலையோ தான் உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்குதுன்றத தெரியும். அதனால் தான் வந்து என்ன பண்ணுறோன்னா, 15 வயது பிள்ளைகளிலிருந்தே வந்து நம்ம வந்து அதை தடுக்கக்கூடிய முறைகள் எப்படியெல்லாம் தடுக்கணுன்றதை குழந்தைகளுக்கு சொல்லணும். இப்போ வந்து முக்கியமாக நம்ம ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அடிப்படையில் உணவு முறை இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நிறைய கொழுப்பு பொருட்களை வந்து நிறைய சாப்பிட்றோம் தினந்தோறும். நம்ம கீரை காய்கறிகள்லாம் வந்து அன்றாட உணவில் தவிர்த்துட்டு கொழுப்பு பொருட்களை அதிகமாக சேர்க்கும் பொழுது நிச்சயமாக வந்து அந்த ரத்த அழுத்தம் அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவு பொருட்களை, எது எதில் கொழுப்பு அதிகமாக இருக்கோ அதெல்லாம் தவிர்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து மாமிசம், முட்டையினுடைய மஞ்சள் கரு, அந்த மாதிரி வந்து அதிகமான கார்போஹைட்ரேட் உள்ள உணவுப் பொருட்கள், அதாவது மைதாவால் செய்யக்கூடிய பொருட்கள், இந்த பரோட்டா, எண்ணெயில் போட்ட பொரிச்ச பொருட்கள், அதெல்லாம் கூட சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் கொழுப்பு அதிகரிக்கும். கொழுப்பு அதிகரிச்சதுன்னா இந்த ரத்த குழாயில் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு ரத்த அழுத்தம் அதிகமாகும். அதனால் வந்து இந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை குறைக்கணும். அதே சமயம் ரத்த அழுத்தம் வந்து வராமல் இருக்கணும்னா உப்பு, உப்பில்லா பண்டம் குப்பையிலேயே முன்னாடியெல்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து உப்பிட்டவரை உள்ளளவும் நினையும். ஆனால் ரத்த கொதிப்பு உள்ளவங்க என்ன பண்ணணும்னா, குறைவாக உப்பிட்டவர்களை கண்டிப்பாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி கொஞ்சம் மாற்றிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உப்பை வந்து சமையல்லையோ குழம்புலையோ பொரியல்லையோ குறைச்சி தான் அந்த அளவு தான் யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 5 கிராம் என்ற அளவில் தான் நம்ம உப்பு வந்து நம்ம உடம்புல ஜீரணாகும். அதுக்கு மேலே போகும்பொழுது அது ரத்த குழாயில் பாதிப்பு ஏற்படுத்தி நம்மளுக்கு வந்து நிறைய மாற்றங்களை கொடுத்து அது வந்து உயர் ரத்த அழுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு. உடல் உழைப்பு குறைஞ்சது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சியும் எல்லாருமே பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு சிலர் அங்கங்கே பார்க்கும்பொழுது நான் வாக்கிங் போகிறேன், இல்லை வந்து நான் ஸ்விம்மிங் போகிறேன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, எல்லாருமே இன்றைக்கி வந்து உடல் உழைப்பு பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும். ஏன்னா வந்து அடுத்த தெருவுக்கு போவதற்கு கூட நாம் மிதிவண்டிகளையோ அல்லது வந்து இருசக்கர மோட்டார் வாகனங்களையோ தான் பயன்படுத்துகிறோம். இல்லை வந்து ஒரு நிறுவனத்துக்கு போகிறோம், அந்த நிறுவனத்தில் கூட நம்ம வந்து மின் தூக்கியை தான் உபயோகிக்கிறோம். அந்த மின் தூக்கியெலாம் உபயோகிக்காமல் அடுத்த தெருவுக்கு போகிறது கூட எளிமையாக நடந்து போகும்பொழுது நம் காலுக்கு ஒரு வலுவு கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு உடற்பயிற்சியாகவும் ஆகுது. அதனால் வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருந்தால் இரத்த கொதிப்பை தவிர்க்கலாம். அதே போல் தீய பழக்க வழக்கங்கள்னு சொன்னேன், புகைப்பிடிக்கிறதையும் தவிர்த்துடணும். அதே போல் வந்து மது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய தீய பழக்க வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. அதையும் வந்து முழுசும் குறைச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த பாதிப்புகள்லாம் வராது. அதே போல் வந்து குணநலன்கள்லையும் நம் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த போல் இதில் பார்க்கும்பொழுது கோபம், அடிக்கடிக்கு கோபப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ரத்த அழுத்த நோய் வந்துடும், சர்க்கரை வியாதியும் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் வந்து சினத்தை தவிர்த்தல் வேண்டும். அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கின் காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அவருக்கு வந்து ரத்த அழுத்தம் பற்றியெல்லாம் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து இந்த குரலையும் வந்து நம்மளுக்கு பாடி வச்சுட்டு போயிருக்காரு. அதனால் வந்து நம்ம வந்து அந்த குணங்கள்லாம் மேம்படுத்திக்கணும். யார் மேலேயும் வெறுப்பு காமிக்காமல், முடிஞ்ச வரைக்கும் மன அழுத்தம் இல்லாமல், முடிஞ்ச வரைக்கும் கோபம் இல்லாமல், அதே போல் எல்லார் மேலேயும் அன்பாக இருந்தோன்னா நிச்சயமாக வந்து இந்த வியாதி வரத தடுத்துடலாம்.
ஸோ அப்போ இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிற வகையில் வந்து இருக்கிறது. இதிலேயே வந்து குறைந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குங்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, பாதிப்புகள் என்ன, அதை பற்றியும் கொஞ்சம் அடிப்படையாக சொல்லலாமே.
உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு இருக்கிற மாதிரி குறைந்த ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னாப்புல அந்த மேலே இருக்க அளவு கீழே இருக்க அளவுன்னு சொல்லணும் இல்லையா, 120/80 mm ஆஃப் மெர்குரி, அதுதான் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இது வந்து ஒரு சில குறிப்பிட்ட விகிதத்தில் இருக்கலாம், அதாவது ரேஞ்சில் இருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா வந்து மேலே இருக்க அளவு வந்து 110-140 வரைக்கும் இருக்கலாம், கீழே உள்ள அளவு வந்து 70-90 வரைக்கும் இருக்கலாம். இந்த குறைந்தபட்ச அளவு சொன்னோம் இல்லைங்களா, இந்த 100 கீழே போச்சுன்னா, மேலே உள்ள அளவு வந்து 100 கீழே போச்சுனாலோ, கீழே இருக்கிற அளவு வந்து 70 கீழே போகுமானாலோ திரும்ப வந்து ரத்தம் பம்ப் பண்ண முடியாது. எல்லா பாகங்களுக்கும் வந்து அதை வந்து அழுத்தி கொடுக்க முடியாது. அதனால் அந்த திரும்ப வந்து அதே செயல்பாடுகள், உறுப்புகளுடைய செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும். இதற்கு காரணம் என்னென்னா, இந்த சரியான உணவு எடுக்காது இருக்கிறது தான் காரணம். சில பேர் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க, அதே போல் வந்து நீர் ஆகாரங்கள் நிறைய சாப்பிட மாட்டாங்க, பழங்கள் காய்கறிகள்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. சரியான உணவு முறை இல்லைனாலும், அதிக உழைப்பு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சரியான உணவு எடுத்துக்காம அதிகமாக உழைச்சாலும் வந்து ரத்த அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து சில நோய்கள் கூட வந்து ரத்த அழுத்தத்தை உண்டாக்கும். உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்கிறோம் வாந்தி பேதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வயிற்றுப்போக்கு வருபவர்களுக்கெல்லாம் வந்து தண்ணீர்லாம் கலந்த தண்ணீர் எல்லாம் வந்து மலத்தின் வழியாக பேதியாக போயிடும். போகும்பொழுதும் வந்து நம்மளுக்கு அந்த நீர் சத்துலாம் குறையறதன் காரணமாக கூட வந்து நம்மளுக்கு வந்து ரத்த அழுத்தம் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆகவே உணவு முறையில் சத்தான கீரைகள் காய்கறிகள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டும், உடல் உழைப்பு அல்லது உடற்பயிற்சி செய்து கொண்டும், மனதளவில் நாம் வந்து மன அழுத்தம் வராமலும் பார்த்து கொண்டோமேனால் இந்த இரத்த அழுத்தத்தை தடுக்கலாம், நோயின்றி நீண்ட நாட்கள் வாழலாம். நம்மளுடைய அரசு மருத்துவமனைகளில் பார்த்திங்கன்னா வந்து இந்த உயர் இரத்த அழுத்தத்துக்கு மருந்து மாத்திரைங்க தராங்க. அது தருவதோடு மட்டுமல்லாமல் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தின் கீழே வந்து பொதுமக்களை, அதாவது இரத்த அழுத்தம் உள்ளவர்களை அவர்கள் வீட்டுக்கே சென்று மருத்துவம் செய்யக்கூடிய அளவிற்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இப்போ உலக உயர் இரத்த அழுத்த தினமான இன்னைக்கு உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன, அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாதிக்குது, அதற்கான அறிகுறிகள் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, அதே போல் பரிசோதனை முறைகள், சிகிச்சை முறைகள், தடுக்கக்கூடிய வழிமுறைகள், இதை பற்றி பல வகையிலையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கும், அதே போல் குறைந்த இரத்த அழுத்தத்தை பற்றியும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
இதுவரை உயர் இரத்த அழுத்தம்னா என்ன, அதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் எப்படி கிடைக்குது என்பதை கேட்டு பயனடைந்திருப்பீர்கள். அதற்கு என்னுடைய சார்பிலும், இந்த புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையின் சார்பிலும், புதுகை பண்பலை சார்பிலும் நேயர்களாகிய உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை உலக இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.